சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 7, 2024. தலைப்ப: இறைவன். கோல்டன் உரை. சங்கீதம்: தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம்: தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து யாத்திராகமம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆதியாகமம்: நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஈசாயா: நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து, வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி, வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு, அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். லூக்கா: பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். லூக்கா: அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பபானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். சங்கீதம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீட்டிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நடபடிகள். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தீனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதாபத்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது அறிப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவட்டையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதுமில்லை. மனுஷஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படிச் செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவரல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். கொரிந்தியர். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில், கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூதி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள் என்று வேதம் கூறுவது வாழ்க்கை, உண்மை, அன்பு. தந்தை அம்மா என்பது தெய்வத்தின் பெயர். இது அவரது ஆன்மீக படைப்புடன் அவரது மென்மையான உறவை குறிக்கிறது. அப்போஸ்தலன் அதை ஒரு உன்னதமான கவிஞரின் ஒப்புதலுடன் மேற்கோள் காட்டிய வார்த்தைகளில் வெளிப்படுத்தினார். நாங்களும் அவருடைய சந்ததியினர். அறிவியலில் மனிதன் ஆவியின் சந்ததி. அழகான, நல்ல மற்றும் தூய்மையானவை அவரது வம்சாவளியை சேர்ந்தவை. அவரது தோற்றம் மனிதர்களைப் போல முரட்டு உள்ளுணர்வில் இல்லை. அல்லது அவர் அறிவாற்றலை அடைவதற்கு முன் பொருள் நிலைமைகளை கடந்து செல்வதில்லை. ஆன்மா என்பது அவனுடைய ஆதி மற்றும் இறுதி ஆதாரம். கடவுள் அவரது தந்தை மற்றும் வாழ்க்கை அவரது இருப்பின் சட்டம். மனிதனுக்கு அவனது பரலோக தகப்பனான சர்வ வல்லமையுள்ள மனத்தால் வழங்கப்பட்ட துணை செல்வாக்கு மற்றும் பாதுகாக்கும் சக்தியின் உன்னதமான சான்றுகளை கிறிஸ்தவத்தின் வரலாறு வழங்குகிறது. அவர் சோதனையிலிருந்து மட்டுமல்ல, உடல் துன்பங்களிலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்ள நம்பிக்கையையும் புரிதலையும் அளிக்கிறது. தெய்வீக அறிவியலின் தொடக்க புள்ளி என்னவென்றால், கடவுள் ஆன்மா எல்லாவற்றிலும் உள்ளது. மேலும் வேறு எந்த வலிமையும் இல்லை, மனமும் இல்லை. கடவுள் அன்பு. எனவே அவர் தெய்வீக கொள்கை. அதன் அறிவியலில் இருப்பதன் யதார்த்தத்தையும் ஒழுங்கையும் புரிந்து கொள்ள நீங்கள் உண்மையில் இருக்கும் அனைத்திற்கும் கடவுளை தெய்வீக கொள்கையாக கணக்கிடுவதன் மூலம் தொடங்க வேண்டும். ஆவி, உயிர், உண்மை, அன்பு ஒன்றாக இணைதல் மற்றும் கடவுளுக்கான வேத பெயர்கள். அனைத்து பொருள், புத்தி, ஞானம், இருப்பு, அழியாமை, காரணம் மற்றும் விளைவு ஆகியவை கடவுளுக்கு சொந்தமானது. இவை அவருடைய குணாதிசயங்கள். எல்லையற்ற தெய்வீக கொள்கையின் நித்திய வெளிப்பாடுகள் அன்பு. அவருடைய ஞானத்தை தவிர எந்த ஞானமும் ஞானமானது அல்ல. எந்த உண்மையும் உண்மை இல்லை. எந்த அன்பும் அழகானது இல்லை. எந்த வாழ்க்கையும் வாழ்க்கை அல்ல ஆனால் தெய்வீகமானது. எந்த நன்மையும் இல்லை ஆனால் நல்லதை கடவுள் அருளுகிறார். விஞ்ஞானம் முடிவெளியையும் அன்பின் தந்தையையும் தாய்மையையும் வெளிப்படுத்துகிறது. கடவுளின் படைப்பு மற்றும் அதனுடன் செல்லும் தெய்வீக சக்தி மற்றும் பிரசன்னம் ஆகியவற்றை புரிந்து கொள்வதற்கும் அதன் ஆன்மீக தோற்றத்தை வெளிப்படுத்துவதற்கும் மனித திறன் மெதுவாக உள்ளது. பழைய மனிதனை தூக்கி எறிந்துவிட்டு ஆன்மீக உருவத்தையும் சாயலையும் அடையும் வரை மனிதர்களால் எல்லையற்றதை அறிய முடியாது. விசுவாச ஜெபம் நோயுற்றவர்களை காப்பாற்றும் என்று வேதம் கூறுகிறது. இது என்ன குணப்படுத்தும் பிரார்த்தனை? நோயுற்றவர்களின் மீட்புக்காக ஜெபிக்கும் பொதுவான வழக்கம் குருட்டு நம்பிக்கையில் உதவியை காண்கிறது. அதே சமயம் உதவி அறிவொளியான புரிதலிலிருந்து வர வேண்டும். தெய்வீக அறிவியலில் பிரார்த்தனைகள் மனதளவில் இருக்கும். எல்லாரும் கடவுளை சிக்கலில் மிகவும் தற்போதைய உதவியாக பெறலாம். அன்பு அதன் தழுவல் மற்றும் கொடுப்பதில் பாரபட்சமற்றது மற்றும் உலகளாவியது. அது திறந்த நீரூற்று. ஓ, தாகம் எடுக்கும் ஒவ்வொருவரும் தண்ணீருக்கு வாருங்கள். நமது மனுக்கள் உண்மையாக இருந்தால் நாம் கேட்பதற்கு உழைப்போம். அந்தரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய பிதா வெளிப்படையாக நமக்கு வெகுமதி அளிப்பார். ஜெபம் உண்மையாக இருந்தாலும் கூட கடவுளிடமோ அல்லது நம் சக மனிதர்களிடமோ அதை சொல்வதற்கு முன்பே நம் தேவையை கடவுள் அறிவார். ஆசையை நேர்மையாகவும் அமைதியாகவும் பணிவாகவும் கடைபிடித்தால் கடவுள் அதை ஆசீர்வதிப்பார். கடவுள் மனிதனால் பாதிக்கப்படுவதில்லை. தெய்வீக காது ஒரு செவிப்புலன் நரம்பு அல்ல. இது அனைத்தையும் கேட்கும் மற்றும் அனைத்தையும் அறியும் மனம். மனிதனின் ஒவ்வொரு தேவையும் யாருக்கு எப்போதும் தெரியும். யாரால் அது வழங்கப்படும்? பொருளின் அனுமான வாழ்வின் மீதான நம்பிக்கையின் கூர்மையான அனுபவங்களும் நமது ஏமாற்றங்களும் இடைவிடாத துயரங்களும் சோர்வுற்ற குழந்தைகளைப் போல நம்மை தெய்வீக அன்பின் கரங்களுக்கு திருப்புகின்றன. பின்னர் நாம் தெய்வீக அறிவியலில் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். தெய்வீக அன்பு எப்பொழுதும் சந்தித்தது மற்றும் எப்போதும் ஒவ்வொரு மனித தேவைகளையும் பூர்த்தி செய்யும். ஆவியானவர் ஒவ்வொரு பொருளையும் முறையாக ஊட்டி ஊட்டுத்துகிறார். அது ஆன்மீக படைப்பின் வரிசையில் தோன்றும். இவ்வாறு கடவுளின் தந்தையையும் தாய்மையையும் மென்மையாக வெளிப்படுத்துகிறது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுகள், தெய்வீக கோட்பாடு மற்றும் யோசனை ஆகியவை அறிவியலில் அழிக்க முடியாதவை மற்றும் விஞ்ஞானம் நல்லிணக்கத்திற்கு திரும்புவதும் இல்லை. ஆனால் தெய்வீக ஒழுங்கு அல்லது ஆன்மீக சட்டத்தை வைத்திருக்கிறது. அதில் கடவுளும் அவர் படைத்த அனைத்தும் பரிபூரணமானவை மற்றும் நித்தியமானவை. அதன் நித்திய வரலாற்றில் மாறாமல் இருக்கும். ஒரே கடவுள், ஒரே மனது நோயுற்றவர்களை குணப்படுத்தும் சக்தியை வெளிப்படுத்துகிறது. மேலும் நான் உன்னை குணப்படுத்தும் கர்த்தர் மற்றும் நான் மீட்கும் பொருளை கண்டேன் என்ற வேதவாக்கியங்களின் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறது. தெய்வீக கட்டளைகள் புரிந்து கொள்ளப்பட்டால் அவை ஐக்கியத்தின் அடித்தளத்தை விரிவுபடுத்துகின்றன. அதில் ஒரு மனம் மற்றொன்றுடன் போரிடுவதில்லை. ஆனால் அனைவருக்கும் ஒரே ஆவி கடவுள் ஒரு புத்திசாலியான ஆதாரம். வேத கட்டளையின்படி இந்த மனம் இருக்கட்டும். நீயும் கிறிஸ்து இயேசுவில் இருந்தாய். மனிதனும் அவனை படைத்தவனும் தெய்வீக அறிவியலில் தொடர்புள்ளவர்கள். உண்மையான உணர்வு என்பது கடவுளின் விஷயங்களை மட்டுமே அறியும். கடவுள் மனமும் உயிரும் மட்டுமே என்று ஒப்புக்கொள்ளப்பட்டால் பாவத்திற்கும் மரணத்திற்கும் எந்த வாய்ப்பும் இல்லை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தை பரிபூரணமாக இருப்பது போல அறிவியலில் நாம் எவ்வாறு பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளும் போது சிந்தனை புதிய மற்றும் ஆரோக்கியமான வழிகளாக மாறுகிறது. அழிவற்ற விஷயங்களை பற்றிய சிந்தனையை நோக்கி, இணக்கமான மனிதன் உட்பட பிரபஞ்சத்தின் கொள்கையை நோக்கி. பின்வரும் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை மங்கலாக இருந்தாலும் தெய்வத்தின் உடலியல் உணர்வை உடலற்ற அல்லது ஆன்மீக உணர்வை மாற்றியமைப்பதன் மூலம் வேதத்தின் மீது கிறிஸ்தவ விஞ்ஞானம் வீசும் ஒளியை காட்டுகிறது. சங்கீதம் 23. தெய்வீக அன்பு என் மேய்ப்பன், நான் விரும்பவில்லை. அன்பு என்னை பசுமையான மேய்ச்சல் நிலங்களில் படுக்க வைக்கிறது. அன்பு அமைதியான தண்ணீருக்கு அருகில் என்னை அழைத்துச் செல்கிறது. அன்பு என் ஆத்துமாவை ஆன்மீக உணர்வு மீட்டெடுக்கிறது. அன்பு அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் வழிநடத்துகிறது. ஆம், நான் மரணத்தின் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் எந்த தீமைக்கும் அஞ்சமாட்டேன், ஏனெனில் அன்பு என்னோடு இருக்கிறது. காதலின் தடியும் என்னை ஆறுதல் படுத்துகின்றன. என் சத்துருக்களுக்கு முன்பாக அன்பு எனக்கு முன்பாக ஒரு மேஜையை ஆயத்தப்படுத்துகிறது. அன்பு என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறது. என் கோப்பை முடிந்துவிட்டது. நிச்சயமாக நன்மையும் கருணையும் என் வாழ்நாளெல்லாம் என்னை தொடரும். நான் என்றென்றும் அன்பு வீட்டில் உணர்வு வசிப்பேன். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.